SBS தமிழ்.
வணக்கம் ஐயா.
வணக்கம் ஐயா.
ஆஸ்திரேலியா பொறுத்தளவில் நிறைய பேருக்கு பிடிச்ச உணவுகளில் ஒன்று கொத்து ரொட்டி அல்லது கொத்து பரோட்டா அல்லது பரோட்டா, அதோட வந்து மைதாவால் செய்யப்பட்ட பிற பொருட்களையும் கூட சொல்லிக்கலாம். இது வந்து உடலுக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு அதுக்கான ஆதாரங்கள் அப்படி எதுவும் இருக்கா? என்ன
நிறைய 30-40 ஆண்டுகளாகத்தான் இந்த கொத்து ரொட்டி கொத்து பரோட்டா வந்து இருக்குது. சங்க இலக்கியத்திலேயோ இல்லை என்றால் நம்முடைய தாத்தா பாட்டிக்கு கூட இந்த இப்படி ஒரு விஷயம் இருக்கென்றே தெரியாது. என்றைக்கு மைதாவினுடைய வணிகம் பெரிய அளவில் வந்ததோ, மைதா கொண்ட பொருட்களை செய்யக்கூடிய உத்திகள் வந்து உணவியல் கலைஞர்கள் கற்றுக்கொண்டார்களோ, அதுக்கப்புறம் தான் பரோட்டா மிகப்பெரிய அளவில் வந்தது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த மைதாவை உற்பத்தி செய்யக்கூடிய விஷயத்தை தான் முதல்ல நம்ம பார்க்கணும். இது பரோட்டா மட்டும் இல்லை, மைதா செய்கிற எல்லா பிரச்சனைக்குமே எல்லா உணவுக்குமே இது வந்து பொருந்தக்கூடியது. கோதுமையிலிருந்து மைதாவை பிரித்தெடுக்கும்போது கோதுமையை வந்து ஒரு 8-8 மணி நேரம் நல்ல குளோரினில் ஊற வச்சு அதுக்கப்புறம் பட்டையை தீட்டி விட்டு அதுக்கப்புறம் அதில் வெளுக்க வைப்பதற்காக பொட்டாசியம் புரோமைட் போன்ற கெமிக்கலை போட்டு இவ்வளவு விஷயங்கள் பண்ணி தான் அந்த கோதுமையிலிருந்து அந்த மைதாவை எடுக்கிறாங்க. அதுவும் சொல்லப்போனால் கோதுமையினுடைய அத்தனை நல்ல குணங்களையும் இழக்க வைத்து விட்டு அதில் இருக்கக்கூடிய வெறும் கார்போஹைட்ரேட் குப்பை மாவை மட்டும் அதை வந்து பிரித்து எடுக்கிறாங்க. அந்த மாவை ஆராய்ந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயத்தை என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த மாவில் அலாக்சான் என்கிற பொருள் இருக்கிறது. இந்த அலாக்சான் என்கிற பொருள் என்ன பண்ணோம்னா, கணையத்தில் உள்ள அந்த பீட்டா செல்ஸுங்கிற ஐலட் செல்ஸில் வந்து கணையத்தினுடைய பீட்டா பிரிவை சார்ந்த ஐலட் செல்ஸ் தான் இன்சுலினை சுரக்க வைக்கிறது. அந்த செல்களை நேரடியாக தாக்கக்கூடிய சத்து வந்து அலாக்சான்கிற விஷயத்தில் இருக்குது. இந்த அலாக்சான் மைதா மாவில் கொட்டி கிடக்குது. இதுதான் முதல்ல நம்ம பரோட்டாவை நிறுத்துவதற்கான காரணமாக சொல்கிறது. ரெண்டாவது, இந்த மைதா ஃப்ளோரில் அதனுடைய டவ்விங் எஃபெக்ட்டுக்காக நல்லா இழுத்து வரணுங்கிறதுக்காக வெறும் மைதா மாவோட சேர்ந்து நிறைய குளூட்டனின் பிரிவு ரசாயனங்களை சேர்க்குறாங்க. இந்த ரசாயனங்கள் வந்து அது ரொட்டி செய்ய வேண்டுமென்றால் மேல் நோக்கி உப்ப வேண்டும், பரோட்டானா நீளமாக இழுக்கணும், ஒவ்வொன்றுக்கும் இரண்டு வேறுபட்ட ஃபைபரை சேர்க்கக்கூடிய பழக்கம் வணிகத்தில் இருக்கிறது. இப்படி சாப்பிடும்போது இந்த தேவையற்ற ரசாயனம் உள்ளே போகிறதுனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு, ஒன்று பரோட்டா நிறையா சாப்பிட்றவங்களுக்கு குடல் சார்ந்த நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகம், ரெண்டாவது மரபில் சர்க்கரை வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த சர்க்கரை நோயை தூண்டுவதற்கு இந்த பரோட்டா வந்து உண்டாக்கிடும். அது தவிர இதில் சேர்க்கக்கூடிய இந்த க்ளூட்டன்கிற பொருள் தான் நிறைய பேருக்கு அலர்ஜிக் தன்மை. இன்றைக்கி நிறைய சிறு குழந்தைகளுக்கு வந்து ஒரு இச்சிங் வருது, அலர்ஜி வருது, கரப்பான் போன்ற நோய்கள் வருதுன்னா அதுக்கு இதில் சேர்கிற அந்த க்ளூட்டன் பொருட்கள் காரணமாக இருக்குது. இப்படி எல்லா வகையிலையும் தீங்காக இருக்கிற இந்த மைதா சேர்ந்த அந்த பரோட்டா உணவு, அது மட்டும் இல்லாமல் மைதாவில் தயாரிக்கப்படக்கூடிய மற்ற ரெடி டு ஈட் உணவுகளின் பின்னாடி வந்து நாம் போகாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதய நோய்கள் கூடுவதற்கு, சக்கரை நோய் கூடுறதுக்கு, குடல் சார்ந்த புற்றுநோய்களை உருவாக்குறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இது ஒரு வழித்தடத்தை அமைத்து கொடுக்கும். நேரடியாக அதை சாப்பிட்டு உடனே வந்துடும் நம்ம சொல்கிறது இல்லை, பட் இதையும் சேர்த்து இதையும் நாம் எச்சரிக்கையாக பார்க்கணும். ஏன்னா ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆசிய மரபினருக்கு குடல் புற்று வர்றதில்லை. நீங்கள் எவிடன்ஸ் பேஸ்டாக யோசிச்சிங்கன்னா அதுக்கு 2-3 காரணம் சொல்கிறாங்க. ஒரு காரணம் என்னென்னா மைதா அதிகம் சாப்பிட மாட்டாங்க. ரெண்டாவது காரணம் என்னென்னா நிறைய மஞ்சள் சேர்ந்த உணவுகள், சாம்பார், ரசம், மற்ற புளிக்குழம்பு, எல்லா பொடிகள்லேயும் மஞ்சள் தூள் இருந்தது. இந்த ரெண்டு காரணத்தினால கோலன் கேன்சர் வந்து ஈஸ்டர்ன் பீப்புள், வெஸ்டர்ன் பீப்புளுக்கு அதிகமாக இருந்தது, நம்ம இந்திய ஆசிய மரபினருக்கு இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு இது கூட ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நம்ம உணவு வழியாக என்ன போகுதுன்னு பார்த்தா இந்த ஒரு பரோட்டா ஃப்ளார், மைதா ஃப்ளார் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்கப்பட வேண்டியிருக்கு. அப்புறம் வயிற்றில் வந்து பசியை அடைக்கக்கூடிய, அதாவது சத்தும் பெருசாக இல்லை, அது ஒரு ஜங்காகவும் இருக்குது, அடுத்த வேளை பசியை உண்டாக்காத அளவுக்கு அது வந்து வயிற்றில் வந்து ஜீரணத்தை தாமதப்படுத்துகிறது. இந்த இதெல்லாம் ஏற்படுத்துவதனுடைய விளைவு தான் இதை நாங்கள் முழுமையாக இது வேண்டாம், நமக்கு இப்போ இன்றைக்கு அந்த காலத்தில் செய்த ரொட்டியில் இந்த மாதிரியான ரசாயனங்கள் இல்லை. அன்றைக்கு நம்ம சிறுபிள்ளையெல்லாம் இருக்கும்போது ஞாபகம் இருக்கலாம், காய்ச்சலுக்குன்னா ரொட்டி சாப்பிடுங்கம்பாங்க. ஆனால் உண்மையிலே காய்ச்சலுக்கும் ரொட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆங்கிலேயர்கள் அதை வந்து நம்ம வந்து ரொட்டி சாப்பிட்றதுக்கான இலவசமாக கொடுத்தாங்க, பசிக்கு கொடுக்குறோன்னு கொடுத்தாங்க. ஆனால் அந்த ரொட்டி வந்து ரொட்டியை விட நம்ம இட்லி சிறப்பானது அப்படின்னு சொல்கிறதுக்கு அன்றைக்கி ஆள் இல்லை. இட்லி வந்து பிறந்த குழந்தையிலிருந்து மரணமடையும் வரைக்கும் சாப்பிட்றதுக்கான அற்புதமான ஒரு பொருள் அது. எல்லா வயதினரும் எப்பொழுதும் சாப்பிட்லாம், அதில் நச்சு என்று ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம அன்னைக்கு நம்ம வீட்டில் இட்லி இருந்தப்போ கூட காய்ச்சல் அடிக்கு தான் ரொட்டி சாப்பிடுன்னு கொடுத்தோம். அதுதான் இன்றைக்கி பரோட்டா வரைக்கும் நம்மளை இழுத்துட்டு வர்றதுக்கான முதல் காரணம். அன்றைக்கு கூட ஞாபகம் இருக்கலாம் அவங்களுக்குலாம் ரொட்டியை பிக்கும்போது அதை ஒரு பைசப்ஸ்ல எல்லாம் பயங்கர ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் கையில் இருந்தால் தான் பிக்க முடியும், அவ்வளோ ஹார்டாக இருந்தது. அதையும் தேநீரில் முக்கிய சாப்பிட்டோம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரொட்டிகள் மிக மென்மையாக இருக்கிறது. அது என்ன அவ்வளோ மென்மையாக கோதுமை வந்து மாவை படைக்குதான்னு கேட்டால் கிடையாது. அது கோதுமை வந்து விளைஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் ஹார்வெஸ்டிங்கில் அதுக்கப்புறம் அந்த வணிகப்படுத்தும் போது மென்மையாக்கிகள் என்றே ரசாயனங்கள் சேர்க்கப்படுது, சாஃபனிங் ஏஜென்ட் என்று. அவை தான் அந்த பரோட்டா ஃப்ளவரில், ப்ரெட்டில், மைதா பேஸ்டு நூடுல்ஸில், பாஸ்தாவில், இப்படி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி விஷயங்கள். ஃபங்க்ஷனல் இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிறது உலகத்தில் மிகப்பெரிய சந்தை. இந்த ஃபங்க்ஷனல் இன்க்ரீடியன்ட்ஸில் கிட்டத்தட்ட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4000 விஷயங்கள் இன்றைக்கு பல்வேறு விஷயங்களில் ஒரு மென்மையாக்கணும், மிருதுவாக்கணும், வடிவம் மாற்றணும், ப்ரிசர்வேட்டிவ் ஆக்கணும், கெட்டு போகக்கூடாது, நாள்பட்டு ஷெல்ஃபில் இருக்கணும், பிடித்த வடிவத்தில் இருக்கணும், பிடித்த வண்ணத்தில் இருக்கணும், இப்படி ஒன்று ஒன்றுக்கும் உணவோடு உறவாடக்கூடிய ரசாயனங்களை படைத்திருக்கிறார்கள். இவை சேரும்போது தான் நமக்கு பல்வேறு சிக்கல் வருது. அதனால் புதிய உணவுகள் ஒன்று வருகிறது என்றால் நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து இன்றைக்கு எனக்கு இது அவசியமா என்று முதலில் யோசிக்கணும். அது எவ்வளோ தூரம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு, என்ன அதிலேருந்து வருதுங்கிறது ரெண்டாவது. அவசியமாக நான் முதல் யோசிப்போம். இன்றைக்கு நலம் பயந்தாலும் இன்னும் 10 கழித்து எனக்கு ஏதாவது சிக்கல் வந்துடக்கூடாது என்கிற சிந்தனையும் நமக்கு இருக்கணும். அப்படியான ஒரு தேடலில் பரோட்டா நமக்கு தேவையில்லை.
மிக்க நன்றி ஐயா.
மிக்க நன்றிங்க.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil